எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறவர் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிற தேவகுமாரனே, உங்களுக்கு நாங்கள் வந்து செலுத்துகிறோம் ஐயா, கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் எல்லாரும் எங்கள் சமூகத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்பா. மகிமை உங்களுக்கு உண்டாவதாக, கனம் உங்களுக்கு உண்டாவதாக, மாட்சிமை உங்களுக்கு உண்டாவதாக, எல்லாவற்றையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அப்பா.
ஆமாப்பா,
எங்களை தொடர்ந்து நடத்துவீராக.
ஆமாண்டவர்,
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் உட்காருங்க. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்திராவிட்டால் என்ன நடந்திருக்கும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையிலே பிறந்திராவிட்டால் என்ன நடந்திருக்கும்? கேள்வி கேட்டு பார்த்திருக்கிறீர்களா? அநேகர் அல்லாவிட்டார், ஒரு சிலர் இன்றைக்கும் டவுட், என்ன தெரியுமா? இயேசு பிறந்தாரா? இயேசு உயிர்த்தெழுந்தாரா? கேள்விகளுக்கு கேள்வி மேல் அநேகர் அடுக்குகிறார்கள் இல்லையா? இன்றைக்கு ஒரு காரியம் என்ன தெரியுமா? கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்பதை உலகம் சாட்சி கொடுக்கிறது. இன்றைக்கு முழுத்திலும் கிறிஸ்துவை கொண்டாடுகிறார்கள். 3 நாட்கள் ஏறத்தாழ கிறிஸ்துவின் பிறப்பை உலகம் கொண்டாடி கொண்டு இருக்கிறது. தெரிந்தோ தெரியாமலோ கிறிஸ்து பிறந்ததை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பதை நாம் யாரும் மறுக்க முடியாதது என்பது உண்மையே. சரி, கிறிஸ்து பிறந்தது உண்மை, ஆனால் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரா என்பது அடுத்த கேள்வி. நான் உன்னை கேட்கிறேன், இந்த உலகத்தை பார்த்து கேட்கிறேன், கிறிஸ்து உயிர்த்தெழுந்தரா விட்டால் நீ ஏன் இன்றைக்கு கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறாய்? உயிர்த்தெழவில்லை என்று சொன்னார் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் எதற்கு? மரித்தவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுவது கிடையாது. நினைவு நாட்கள் 1000 இருக்கிறது, ஆனால் மரித்த ஒருவருக்கு பிறந்த நாள் இந்த உலகத்திலே கொண்டாடப்படுவது இல்லை. நீங்கள் யாராவது கொண்டாடி இருந்தால் எனக்கு அதை சொல்லுங்கள். ஆகையினாலே கிறிஸ்து பிறந்தது எவ்வளவு உண்மையோ, அதே போன்று கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததும் உண்மை. ஏன்? அதனால் தான் இன்றைக்கு நாம் கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறோம். கிறிஸ்து ஏன் பிறந்தார்? கிறிஸ்து எதற்கு பிறந்தார்? ஏன் பிறந்தார்? பில்லிசூனிய கட்டுக்களை உடைப்பதற்கு, பிசாசின் நோக்கங்களை தாறுமாறாக மாற்றுவதற்கு, இருளே வாழ்ந்து கொண்டு இருக்கிற, சமாதானம் இல்லாத, நரகத்தை நோக்கி போகிற ஜனங்களை மீட்டு தேவனோடு இணைப்பதற்காகவே கிறிஸ்து பிறந்தார். வேற எந்த காரியத்திற்கும் கிடையாது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே கிறிஸ்து பிறந்ததற்கு அடுத்த ஒரு ஆராதனம் என்ன தெரியுமா? சரித்திரத்தை 2 பிளக்கப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின்னணி சொல்லி நாம் பிறந்திருக்கிறோம். ஆகையினாலே கிறிஸ்து பிறந்தது மகா உண்மை என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஏன்? இந்த உலகத்திலே எத்தனையோ மார்ட்டின் லூத்தர் கிங்கள் பிறந்திருக்கிறார்கள், எத்தனையோ காந்திகள் பிறந்திருக்கிறார்கள், எத்தனையோ கரடிகள் பிறந்திருக்கிறார்கள், எத்தனையோ ஆபிரகாம் லிங்கங்கள் பிறந்திருக்கிறார்கள், ஆனாலும் அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுவதில்லையே. கிறிஸ்துவுக்கு ஏன் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால், அவர் பிறந்தது உண்மை, அவர் உயிர்த்தெழுந்தது உண்மை, அதே போல அவர் வரப்போகிறதும் உண்மை என்பதை நாம் மறுக்க முடியாது. இந்த நாளில் இஸ்ரவேல் தேசத்தில் நீங்கள் போய் பார்த்தீர்கள் சொன்னால், கிறிஸ்துவனுடைய பிறப்பு, கிறிஸ்துவனுடைய வளர்ப்பு, அவருடைய உயிர்த்தெழுந்தது எல்லா காரியங்களும் உங்களுக்கு சரித்திர பூர்வமாகவே காண்பிக்கப்படும் என்பதை நாம் மறுக்க முடியாது. ஆகையினாலே ஒரு சில வார்த்தைகளை வேதத்தில் இருந்து பார்த்து நான் சீக்கிரத்தில் முடித்து விட விரும்புகிறேன். ஆமே. திருப்பிக் கொள்ளுங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 3 யோவான் எழுதின சுவிசேஷம் 3 16 வசனத்தை வாசியுங்கள்.
தேவன் தம்முடைய ஒரே போரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவு ஆயுலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
திருப்பி வாசிங்கள்.
தேவன் தம்முடைய ஒரே போரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
ஏன் இயேசு பிறந்தார்? எதற்கு இயேசு பிறந்தார்? இயேசுவின் பிறப்புக்கு காரணம் என்ன? பிதாவாகிய தேவன் இவ்வளவாய் என்னிலும் உன்னிலும் அன்பு கூர்ந்ததன் நிமித்தம், நீயும் நானும் அழிந்து போகாக வேண்டாம் என்பதன் நிமித்தம், பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை எமக்கு உலகிற்கு அனுப்பினார் என்பதே கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸுக்கு என்னும் ஒரு பெயர் கொடுக்க முடியுமே ஆனால் கொடுத்தல் என்று சொல்லி அர்த்தமாகும். கொடுத்தல் என்ன? பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உலகத்தில் கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் அந்த வசனத்தை திருப்பி வாசிங்கள்.
நம்முடைய ஒரே போரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படி.
ஒரே போரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும். இன்றைக்கு உலகம் கெட்டுவிட்டது, சமுதாயம் கெட்டுவிட்டது, குடும்பங்கள் கெட்டுவிட்டது, பிள்ளைகள் கெட்டுவிட்டார்கள். ஆனால் ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? என் ஆண்டவரை நம்புகிற ஒரு மனுஷன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படியாகவே பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்பதே கிறிஸ்மஸ். எத்தனையோ குடும்பங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறது, சமாதானம் இல்லாமல் குலைந்து கொண்டு இருக்கிறது. படிப்பு கை கொடுக்கவில்லை, பட்டம் கை கொடுக்கவில்லை, பணம் கை கொடுக்கவில்லை, சொந்தம் கை கொடுக்கவில்லை, நண்பர்கள் கை கொடுக்கவில்லை. ஆனால் ஒரு நற்செய்தி இந்த கிறிஸ்மஸ் நாள்ல உனக்கு ஒரு நற்செய்தி, பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஏன்? உலகம் கெட்டு போக கூடாது என்பதற்காகவே. தொடர்ந்து வாசிங்க இந்த வசனத்தை.
உலகத்தை யாக்கினுக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார்.
கிறிஸ்து வந்ததின் நோக்கம் உலகத்தை நியாயம் தீர்ப்பதற்காக அல்ல, அவரூடாக இந்த ஜனங்களை தேவன் திரும்பமாய் மீட்டுக் கொள்ளவே கிறிஸ்து பிறந்தார். அதுவே கிறிஸ்மஸ். உலகத்திலே பாவத்திலே அழிந்து கொண்டு இருக்கிற ஜனங்கள், பிள்ளை சூன்ய கட்டுக்கள், சாவு திட்டுக்கள், இவைகள் நாளே கட்டப்பட்டிருக்கிற என் ஜனங்களை தேவன் திரும்பமாய் மீட்டுக் கொள்ளவே கிறிஸ்து பிறந்தார். இதுவே உண்மை. சாபத்துக்கு மறந்தெடுத்து விட்டீர்களா? பிள்ளை சூன்ய கட்டுக்களுக்கு டாக்டர்கிட்ட போய் வந்து விட்டீர்களா? படிப்பு என்ன சொல்லுகிறது? விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது? ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் கெட்டு போகாமல் இருப்பதற்காகவே பிதாவாகிய தேவன் இவ்வளவாய் அன்பு கூர்ந்து குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இதுவே கிறிஸ்மஸ். அடுத்த வசனத்தை வாசிங்க.
அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே போரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று.
அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டான். ஆக்கினை தீர்ப்பண்டுச்சுன்னா என்னென்று கேட்கிறீர்களா? சொல்லுகிறேன். இன்றைக்கு உலக அழிவுக்காக வேண்டி ஆயத்தப்பட்டுக் கொண்டு இருக்கிறது. உலகம் எப்பொழுது அழிந்து போகும் என்று சொல்லி தெரியாமல் தலையை போட்டு சொரிந்து கொண்டு இருக்கிற விஞ்ஞானம். இந்த காலத்தில் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? ஒரே பேரான ஏக சுதனை நான் உலகத்துக்கு அனுப்பினேன், இந்த ஜனங்களை மீட்டுக் கொள்ள. பாவத்தில் மாண்டு கொண்டு இருக்கிற இந்த ஜனத்தை மீட்டு பரலோகத்திற்கு கொண்டு போவதற்காய் தேவகுமாரன் வந்தார் என்பது சத்தியம். அவரை நம்புகிறவர்களுக்கோ, அவர்களை நம்புகிறவர்களுக்கோ நித்திய ஜீவன் உண்டு, பரலோக வாழ்வு உண்டு. உன் கட்டுக்கள், உன் நுகங்கள், உன் சாபங்கள், உன் பாவங்கள் இருந்து எல்லாம் விடுதலை உண்டு. நான் உன்னை கேட்கிறேன், எனக்கு பதில் சொல்லு. இதுவரைக்கும் உன் பாவத்துக்கு நீ மருந்து தேடி விட்டாயா? உன் பாவத்திற்கு மருந்து தேடி விட்டாயா? உன் அக்கிரமத்துக்கு மருந்து தேடி விட்டாயா? வியாதிக்கு டாக்டர்ஸ் இருக்கிறார்கள், ஆனால் உன் கட்டுக்களுக்கு டாக்டர்ஸ் இருக்கிறார்களா? தேவனை நீ நம்பினால் நித்திய நித்திய காலமாக வாழ முடியும். தேவ பயம் இல்லாமல் அலைந்து கொண்டு இருக்கிற இந்த உலக ஜனங்கள், தேவ பயம் என்று சொன்னால் என்னென்னு தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில், தாய் தகப்பனுக்கு பயப்படாமல் பிள்ளைகள் ஆடி பாடி வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த உலகத்திலே, தேவனை நம்பு, தேவனை நம்பு, இரட்சகரை நம்பு. அப்பொழுது உன் வாழ்வு நித்தியத்திலே முடியும் என்பதற்கு நான் உனக்கு வேதத்தின்படி சத்தியத்தின்படி அடித்து நான் சொல்லுகிறேன். அடுத்த வசனத்தை வாசியுங்கள்.
பொய்யானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளிய பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கின தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது.
ஜனங்கள் ஒளியை விரும்புகிறது இல்லை, பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே மடிவதற்கு ஆசைப்படுகிற இந்த உலகம் தேவன் ஒளியாய் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் என்று சொல்லி சொன்னா உலகம் முழுத்திலும் லைட்டை போட்டு 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 வைத்திருக்கிறார். ஆனால் உன்னுடைய வாழ்வு, உன்னுடைய உள்ளான வாழ்வு, உன்னுடைய குடும்ப வாழ்வு இருண்டு போயிருக்கிறதே. உன் பிள்ளைகளுடைய வாழ்வு இருண்டு போயிருக்கிறதே. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும்
வந்திருந்தும்
மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடியினால் அவைகள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கின தீர்ப்புக்கு காரணமாக.
மனுஷர்களுக்கு இன்றைக்கு உண்மையை சொன்னால் அதுல விருப்பம் இல்ல, இருள வாழ விரும்பி விட்டார்கள். குடி, வெறி, சண்டை, கூத்தோ கூத்து. வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் கிடையாது, வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கு கிடையாது, வாழ்க்கைக்கு ஒரு மதிப்பு கிடையாது. வேதம் சொல்லுகிறது தெய்வம் இறங்கி வந்தும் கூட ஜனங்களுக்கு தேவனோடு இணைந்து உறவாடி வாழ்வதற்கு விருப்பம் இல்லைங்க, விருப்பமே இல்லை. சத்துக்குள்ளேயே நான் இருக்க விரும்புகிறேன், அங்கேயே நான் வாழ விரும்புகிறேன். தெய்வம் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தா இது உண்மை, இது சத்தியம். அதனால் தான் இன்றைக்கு கிறிஸ்துமஸ். இயேசு மரித்து போயிருந்தால் இன்றைக்கு எதற்கு கிறிஸ்துமஸ்? இயேசு இறந்து போயிருந்தால் இன்றைக்கு ஏன் கிறிஸ்துமஸ்? உலகத்தை நான் பார்த்து கேட்கிறேன், இன்றைக்கு ஏன் கிறிஸ்துமஸ்? தெரிந்தோ தெரியாமலோ கிறிஸ்துவின் பிறப்பை நீ ஏற்றுக்கொள்ளுகிறாய், தெரிந்தோ தெரியாமலோ கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது நீ நீ சம்மதிக்கிறாய் என்பதை நீ மறந்து போகக்கூடாது. ஆகையினாலே தேவன் ஒளியாக எங்களுடைய வாழ்வுக்கு வந்தாலும் எங்களுக்கு விருப்பம் இல்லை. பாருங்க, சத்தியத்தை சொன்னாலும் கேட்க விருப்பம் இல்லை, உண்மையை சொன்னாலும் அதை கேட்க விருப்பம் இல்லை. வறண்டாவாதங்கள், வேண்டாத வார்த்தைகள், தகாத வார்த்தைகள் சொல்லி உன் வாழ்க்கையை நீ ஏன் ஏமாற்றிக் கொள்ளுகிறாய்? ஏன் ஏமாற்றிக் கொள்ளுகிறாய்? உண்மை என்ன தெரியுமா? உன் வாழ்க்கை இருண்டு போயிருக்கிறது, இதுதான் உண்மை. உண்மை என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில சமாதானம் கிடையாது, இதுதான் உண்மை. உண்மை என்ன தெரியுமா? உன் பிள்ளைகள் கெட்டுக்கொண்டு இருக்கிறார்கள், இதுதான் உண்மை. வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் ஒளியாக இறங்கி வந்தும் அந்த ஒளியினிடத்திலே போக ஜனங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறது, விருப்பம் இல்லாமல் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, தேவனை நெருங்க 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 ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கிற தகாத காரியங்கள் எல்லாம் அவனுக்கே வெளிப்படும், அவனுக்கே வெளிப்படும். அதனாலே ஜனங்களுக்கு என்ன, தெய்வத்தை நோக்க விருப்பம் இல்லை. ஐயா, உன்னை நீயே கேட்டுக்கொள், உண்மையாக தெய்வத்தை நீ வணங்கின நாள் எது? வேணும் என்று சொல்லி செய்கிறவர்கள் அநேகர், சில காரணங்களை வைத்து செய்கிறவர்கள் அநேகர். ஆனால் உண்மையாக உன்னை ஆராய்ந்து உன் ஆத்மாவை தேவனிடத்திலே ஒப்புக்கொடுத்து தேவ பயத்தோடு உன்னுடைய வாழ்வை புனிதமானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணின் அந்த நாள் எதை சொல்லு. உன் மனச்சாட்சி உன்னை குற்றப்படுத்துமே ஆனால் அதற்கு நீ ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டி வரும். இன்றைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, நீ எதிர்பார்க்கிறியா இல்லையோ, உலகம் அழிய போகிறது என்பதை இந்த விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்துகிறார்கள். இன்றைக்கு வேதத்தை திருப்பி, இன்றைக்கு வேதத்தை திருப்பி பரிசுத்த வேதாகமத்தை தூக்கி வைத்து விஞ்ஞானிகள் வேதத்திலே நடந்த இந்த காரியங்கள் நடக்கிறதை குறித்து ஆராய்ச்சி செய்கிறார்களாம். தெரியுமா, தெரியுமா உங்களுக்கு தெரியுமா, இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு 2000 வருஷத்துக்கு முன்பதாக எழுத நடந்தது. ஆனால் அந்த பிறப்பை 2000 வருஷத்துக்கு முன்பதாக இருந்த காலங்களிலேயே தீர்க்கமாக உரைத்தார்கள். தீர்க்கம் என்று சொன்னா என்ன, நடக்க போகிறதை சரியாக சொல்வது தீர்க்கமாக, ஒரு வார்த்தை குறையல்ல. ஏசாயா தீர்க்க தரிசியில நீங்க எடுத்து பாத்தீங்க என்று சொல்லி சொன்னா இதெல்லாம் வாசிக்க தன காரியங்கள் இருக்கிறப்ப நான் வாசிக்க முடியல. ஏசாயா தீர்க்க தரிசி சொல்லுகிறார், தேவன் வந்து பிறப்பார், தந்தையின் வயிற்றுல பிறப்பார். வேண்டும் என்று சொன்னா ஆராய்யா, உனக்கு நான் ஒரு சவால் விடுகிறேன். தேவனை நம்பாத உனக்கு நான் ஒரு சவால் விடுகிறேன். விஞ்ஞானத்தை தர, வேதத்தை தர, ஆராய்ந்து பார். முடிவு இயேசுவாய் மாறாவிட்டால் நீ என்னிடத்துல வந்து கேள். முடிவு இயேசு என்பது உண்மையை விட உண்மை சத்தியமாகும். நீ ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, உன் நியாயத்தை கொண்டு வந்து எனக்கு முன்னால கொட்டினாலும் சரி, தேவன் இருக்கிறது உண்மை, தேவன் இறங்கி வந்தது உண்மை, தேவன் திரும்பவும் வரப்போகிறது அதை விட உண்மை. இன்றைக்கு அநேகருக்கு கிறிஸ்துமஸ் குடிக்கிற நேரமாய் மாறிவிட்டது. உன் வாழ்க்கையே அசிங்கப்படுத்துகிறாய். ஏன் கிறிஸ்துவை அசிங்கப்படுத்துகிறாய்? உனக்கு யார் சொன்னது கிறிஸ்து வருவதனால உன்னை குடிக்க சொல்லி? யார் சொன்னது? இதுல வேணும்னா திறந்து வாசித்து எனக்கு காண்பி. கிறிஸ்துமஸ் சொன்னா குடித்தலும் கூத்தலும் என்று சொல்லி காட்டு. பதில் நான் சொல்றேன். உன் வாழ்க்கையை நீ கெடுக்காத, உன் குடும்பத்தை நீ கெடுக்காத, உன் உறவுகளை நீ கெடுக்காத. யோ, குடிகாரனோடு தொடர்பு கொள்ள யாருக்கும் விருப்பம் கிடையாது. கிறிஸ்து வந்தது உன்னை காப்பாற்ற, கிறிஸ்து வந்தது உன் வாழ்க்கையை புனிதப்படுத்த, கிறிஸ்து வந்தது உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போக, கிறிஸ்து வந்தது உன் வாழ்க்கையை குட்டிச்சோர ஆக்க இல்லையா? அடுத்த வசனத்தை வாசிங்க.
செய்கிறவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்தில் வராதிருக்கிறான்.
இன்றைக்கு ஜனங்கள் தேவனிடத்தில் போகிறது இல்ல, சத்தியத்தை சொன்னால் அதை கேட்கறது இல்ல. ஏன்? நீ பொய் சொல்றப்பா, பொய் சொல்லாத. கண்டிக்கிறதை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாத ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே வாழுகிறோம். நீ செய்கிறது தவறு, நீ செய்கிறது பாவம், நீ செய்கிறது அநியாயம் என்று சொல்லுகிறதை ஏற்றுக்கொள்ள விரும்பாத ஜனங்கள் தேவனண்டை வருவது இல்லை, தேவனை நோக்கி பார்ப்பது இல்லை. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு பூமியில இறங்கி வந்தது உனக்கு வாழ்வு கொடுக்க, உனக்கு சமாதானம் கொடுக்க, உனக்கு ரட்சிப்பு கொடுக்க, உனக்கு சந்தோஷம் கொடுக்க, உன் பிள்ளைகளை வாழ வைக்க, உன் குடும்பங்களை வாழ வைக்க, இருளை இருந்து வெளிச்சத்துக்குன்னை கொண்டு வருவதற்கு, பில்லு சூனிய கட்டுங்களை உடைத்து போடுவதற்கு, பிசாசின் கட்டுகளை தூக்கி எறிவதற்கு, இதற்காகவே கிறிஸ்து வந்தார். இன்னைக்கும் பில்லு சூனியத்துக்கு அவனுடைய உலகம் அலைந்து கொண்டு இருக்கிறது. கட்டுக்களை எப்படி அவிழ்ப்பது, சாவங்களை எப்படி நீப்பது? ஐயா வா, ஒன்றுமே உனக்கு தேவையில்ல. உன் பில்லு சூனிய கட்டுக்களையும் உன் சாபத்தின் தீட்டுக்களையும் ஒரே நாளில் அவிழ்க்கிற ஒருவர் நம் மத்தியில இருக்கிறார். அவர்தான் என் ஆண்டவர். ஒரு பெனிக் நீ கொடுக்க வேண்டாம், ஒரு பைசா நீ கொடுக்க வேண்டாம். என் ஆண்டவர் உனக்கு அதை செய்யல என்று சொன்னா இந்த வேதத்தை உன்னிடத்துல நான் கையளிக்கிறேன். நீ தேவனை நம்புகிறாயா? இயேசுவை நம்புகிறாயா? அவர் இறங்கி வந்தார், நீ இறங்கி வர ஆயத்தமா? நீ இறங்கி வர ஆயத்தமா? பிலிப்பியர் 2:6-7 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. பிலிப்பியர் 2:6-7
அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிவையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம் அதாவது சிலுவையில் மரணபரியந்தம்
மேல் திருப்பி வாசிங்க ஆறாவது திருப்பி வாசிங்க
அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும்
இருந்தும்
தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளி ஆடின பொருளாக எண்ணாமல்
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய பிதாவுடைய வலது பார்சத்தில் இருந்தாலும் அதை மேன்மையாக எண்ணாமல் என் ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும் அழிந்து கொண்டு இருக்கிற என் ஜனம் பாவத்தில் மாண்டு கொண்டு இருக்கிற என் ஜனம் அவைகள் மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தா என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஜனங்கள் என்ன தெரியுமா சொல்லுகிறார்கள், மனுஷர் தெய்வமாகிறார்கள், மனுஷர்கள் தெய்வமாகிறார்கள். யோ என்ன அறிவையா உங்களுக்கு இருக்கிறது. ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா, தேவன் மனுஷனாக மனுஷ சாயலாக மாறி பூமிக்கு வர முடியும் என்பது சத்தியம். ஆனால் ஒரு மனுஷன் தேவனாக மாறவே முடியாது என்பது சத்தியத்தை விட சத்தியம் என்பதை மறந்து விடாதே. பிதாவாகிய தேவன் தன்னிடத்தில் இருந்த அந்த பிரதான தேவனுடைய குமாரனை உனக்காய் எனக்காய் கொடுத்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறதை விட்டுவிட்டு என் ஜனத்துக்காய் நான் இறங்கி போகிறேன் என்று சொல்லி பரலோகத்தை விட்டுவிட்டு இறங்கி வந்தார் என்பதே கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் என்று சொன்னால் என்ன, கொடுத்தலாகும், கொடுத்தலாகும். அதை விட பல காரியங்கள் கிறிஸ்துவின் பிறப்பு நண்டையிலேயே நடந்தவை இல்லையா. ஒரு சில வார்த்தைகளை சீக்கிரம் வாசித்து நான் முடிச்சிருக்கேன். லூக்கா 1:28 வாசிங்க. 1:28
அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருப பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினாலே கலங்கி இந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருப பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராயிருப்பார், உன்னத மாணவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவனுடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியா தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியனே என்றாள்.
தேவதூதன் முதலாவது பரலோகத்தில் இருந்து ஒரு தூதர் கூட்டம் வந்து கிறிஸ்துவின் பிறப்பை யாருக்கு அறிவித்தார்கள், மேற்பொருளுக்கு அறிவித்தார்கள். கிறிஸ்துவின் பிறப்பை அறிவிப்பதற்கு தூதர்கள் இறங்கி வந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா, கிறிஸ்துவை குறித்து அறிவிப்பதற்கு நீ ஒரு தூதனாக மாறையா, நீ ஒரு தூதனாக மாறி மேற்பொருளுக்கு வந்து சொன்னார், தேவன் இதோ தாவீதின் ஊர்ல பிறந்திருக்கிறார் ஐயா, உங்களுக்காக வேண்டி ஒருவர் என்று சொல்லி. சரி, தொடர்ந்து வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க.
அதற்கு மரியா தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனே அறியேனே என்றால், தேவதூதன் அவளுக்கு பிறவி உத்தரமாக, பரிசுத்த ஆவி உண்மையில் வரும், உன்னதமானவருடைய பலன் உண்மையில் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும், இதோ உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள், மகதி என்னப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம்.
அப்படியே முதலாவது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து வாசிங்க. முதலாவது அதிகாரம் 28வது வசனம் லூக்கா 1:28
அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருப பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினாலே கலங்கி இந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள்.
ஓகே, 38வது வசனத்தை வாசிங்க. 38வது வசனம்
அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவனிடத்திலிருந்து போய்விட்டான்.
மரியாள் என்ற தேவ மனுஷி என்ன தெரியுமா சொன்னால், ஆண்டவரே நான் உமக்கு அடிமையப்பா, நான் உமக்கு அடிமை, கிறிஸ்து பிறப்பதற்கு என்னை நீ பாத்திரமாக மாற்றினால் நான் அவைக்கு அடிமை. நான் என்ன சொல்றேன் தெரியுமா, கிறிஸ்துவை சுமக்கிற ஒருவராய் நீ மாறு, கிறிஸ்துவை சுமந்து கொண்டு வா, இந்த அழிந்து கொண்டு இருக்கிற உலகத்திற்கு ஒளியை கொண்டு போகிற ஒரு மனுஷியாய் ஒரு மனுஷனாய் மாறு, ஒரு தேவனுடைய தூதனாய் மாறு. அதனத்தில் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, மேய்ப்பர்கள் எல்லாரும் போய் இயேசுவை பார்த்ததன் பின்பு அவர்கள் போய் அதை எல்லாருக்கும் சொன்னார்களா, எல்லாருக்கும் சொன்னார்கள், ஐயா ஒரு மேய்ப்பனாக நீ மாறையா, நீ ஒரு மேய்ப்பனாக மாறு, ஒரு மேய்ப்பனாக மாறு. அடுத்தது என்ன தெரியுமா? நட்சத்திரம் என்ன செய்துச்சு தெரியுமா? போன கிழமை நாம் கேட்டோம் இல்லையா, நட்சத்திரம் என்ன செய்துச்சு தெரியுமா? இயேசுவுக்கு நேராக வழிகாட்டுச்சுதான். இன்றைக்கு வழிகாட்டுறதுக்கு யாரும் கிடையாது. வழிகாட்டுனா குடிக்க சொல்றான், வழிகாட்டுனா சீக்கிரத்தை பத்த சொல்றான், வழிகாட்டுனா சண்டை போடன்றான், வழிகாட்டுனா கொள்ளையடின்றான். ஐயா, கிறிஸ்துவை பார், இயேசுவை பார், தேவனை நோக்கி பார். உன் வாழ்வு நல்லா இருக்குமே, ஏன் உன் வாழ்க்கையை அழித்துக் கொண்டு இருக்கிறாய்? ஏன் உன் வாழ்க்கையை அழித்துக் கொண்டு இருக்கிறாய்? தேவனை நோக்கிப்பா, நட்சத்திரமாக மாறு. அநேக நட்சத்திரங்களை பார்க்கிறீர்களே, உலகத்தில் எத்தனை நட்சத்திரங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள்? நான் வானத்து நட்சத்திரத்தை கேட்கவில்லை. எத்தனை ஸ்டார்ஸ் இன்னைக்கு குடித்து அழித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இவைகளா உங்கள் வாழ்க்கையினுடைய ஸ்டார்ஸ்? எத்தனை ஸ்டார்ஸ் இன்னைக்கு போதை வைத்துக்கு போதைகளுக்கு அடிமையாகி தாறுமாறாகி உங்களுக்கு வெக்கமா இல்லை? இவைகளை எல்லாம் உங்கள் வீட்டில ரூம்களில் ஒட்டி வச்சு கூத்து போடுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? தேவனுடைய பயம் எங்கே? தேவனுடைய பயம் எங்கய்யா? உன் பிள்ளைகளுக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கிறார்? சீக்ரெட் படு பத்துக்கிறதை வெறுக்கிற நீ சீக்ரெட் பத்து ஸ்டார்ஸை மாத்திரம் ஒட்ட விடுகிறியே. கூலிகளை பாவித்து குடித்து ரோட் ரோட்டாக விழுந்து கிடக்கிற ஸ்டார்ஸ் எத்தனை பேர் தெரியுமா? உலகத்திலே உயர்ந்த நிலைமையில இருக்கிற அநேக பாடகர்களும் மறிக்கிற பொழுது நீங்கள் பாருங்கள், தற்கொலை. காரணம் என்ன? பணம் இருக்கிறது, பட்டம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, ஏயா செத்து போகலாம் தற்கொலை செய்து சொல்லு. உங்கள் பிள்ளைகள் எல்லாம் அது நல்லது இது நல்லது என்று ஓடி திரிகிறார்களே, ஏன் நீங்களும் ஓடுகிறீர்களே? முடிவு என்ன? உங்கள் ஸ்டார்ட் செய்கிற வேலைகள் என்ன தெரியுமா? குடிக்கிறார்கள், மறிக்கிறார்கள், தூள்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். ஐயா, உன் வாழ்க்கையை அழித்து போடாது. அந்த நட்சத்திரத்தை பார், அந்த நட்சத்திரம் இயேசு அண்டை நடத்தி சென்றது. நட்சத்திரத்தை கண்டவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். ஒரு குடிகாரனை பார்த்து சந்தோஷம் அடைக்கிறவர்கள் எவரும் கிடையாது. அவர்கள் சமுதாயத்துக்கும் தகுதியற்றவர்கள். தேவனை நோக்கிப்பார். பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு கொடுத்தார். இது கிறிஸ்மஸ். ஆண்டவரா, இயேசு கிறிஸ்து பரலோகம் வேணாயா? நான் இந்த ஜனங்களை மீட்க விரும்புகிறேன். உலகத்திலே அழிந்து கொண்டு இருக்கிற ஏராளமான ஜனங்கள், அநேகர் இந்த வேத வாக்கியத்தை சொன்னா அநேகர்களுக்கு சிரிப்பா இருக்குமா? ஆனா அவர்கள் தான் தனி ரூமிலே அழுகிறவர்களாகவும் இருப்பார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த உலகத்திலே ஒரே ஒரு வியாதி இருக்கிறது என்ன தெரியுமா? தனிமை. அந்த தனிமை இருக்கு பாருங்க, அது ஒரு மனுஷனை தற்கொலைக்குள்ளே நடத்தி செல்லும். இந்த ஜெர்மனில எத்தனை தமிழர்கள் தற்கொலை செய்து செத்தார்கள் சொல்லி உங்களுக்கு தெரியுமா? காரணம் என்னன்னு சொல்லி தெரியுமா? பணம் இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், உனக்கு உயிர் நண்பனும் இருக்கலாம். மரணம் வருகிற பொழுது உன்னால் எதுவும் செய்ய முடியாது, என்னால் எதுவும் செய்ய முடியாது. மரணம் வருவது நிச்சயம், அதை விட கிறிஸ்து வருவது முக்கியம். ஏன்? விஞ்ஞானம் அதை உறுதிப்படுத்துகிறது. இன்றைக்கு நான் உன்ன சொல்றேன், நீ பைபிளை குறித்து நீ ஆராயாத. விஞ்ஞானிகள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொல்லி டிவியை கவனித்து பார், அது போதும். விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது? நட்சத்திரத்தை குறித்து என்ன சொல்லுகிறது? சூரியனை குறித்து என்ன சொல்லுகிறது? பூமியை குறித்து என்ன சொல்லுகிறது? கோள்களை குறித்து என்ன சொல்லுகிறது? இயற்கைகள் செய்கிற காரியங்களை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை கேட்டுவிட்டு இந்த வேதத்தை ஒரு விசைப்படி, அதுக்கு பிறகு உனக்கு தெரியும் நான் என்னத்தை குறித்து இன்றைக்கு சொன்னேன் என்பதை. ஆகையினாலே கணக்காரியங்களுக்கு பார்த்துக் கொண்டே இருக்கலாம். நான் சொல்லுகிறது ஒன்றே ஒன்று, நீ ஒரு தூதனாய் மாறு, நீ ஒரு தூதனாய் மாறு, ஒரு நட்சத்திரமாய் மாறு, ஒரு மரியாளாய் மாறு, ஒரு யோசிப்பாய் மாறு. மாறினால் அதுவே உனக்கு கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் என்பதனுடைய மறுபக்கம் என்ன தெரியுமா? கொடுத்தல், கொடுத்தல். தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலூயா, 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 ஹாலலூயா.